அத்தியாயம் 32.
அவர்கள் தங்கள் படுக்கைகளிலிருந்து எழுந்து தங்களுடைய இறைவனை அச்சத்தோடும் ஆர்வத்தோடும் நினைவு கூறுவார்கள். மேலும் நாம் அவர்களுக்கு அளித்ததிலிருந்து செலவும் செய்வார்கள். செலவு செய்வது இந்த வசனத்துடைய இறுதி பாகம். யார் இறைவனை பல சமயங்களில் அச்சத்தோடும் பின்னர் நம்பிக்கையோடும் அந்த நம்பிக்கையின் உச்சகட்டமாக நிகழ்ந்தே தீரும் என்றிருக்கும் பொழுது அந்த உறுதியான நம்பிக்கை ஆர்வமாக எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தும். நம்பிக்கை என்பது உறுதிப்படுத்தப்பட்டு பின்னர் அதனை ஆவலோடு இன்னும் நெருக்கமாக வெகு சீக்கிரத்தில் நிறைவேறக்கூடியதாக ஆசையோடும் ஆர்வத்தோடும் எதிர்பார்த்திருப்போமே அந்த நம்பிக்கை. தங்கள் படுக்கைகளிலிருந்து எழுந்து தங்களுடைய இறைவனை அச்சத்தோடும் ஆர்வத்தோடும் நினைவு கூறுவார்கள். நான் அச்சத்தோடு நினைவு கூற வேண்டியிருக்கின்றது என் இறைவனை, ஆர்வத்தோடும் நினைவு கூற வேண்டியிருக்கின்றது நான் அவனை அழைப்பதற்கு முன்பாக. என் இறைவனே என்று நான் அவனை அழைப்பதற்கு முன்பாக அச்சத்தை கொண்டும் உறுதியான நம்பிக்கையை கொண்டும் ஆர்வத்தோடு எதிர்பார்க்கக்கூடிய அந்த உறுதி இருப்பதைக் கொண்டும் அவனை நாம் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. அவனை அழைக்க வேண்டுமா, நினைவு கூற வேண்டுமா? எது சிறந்தது? அவனை கண்ணியப்படுத்தக்கூடியதும் மரியாதையோடு அவன் வாக்குகளை தூய்மையை உணர்ந்த நிலையில் நினைவு கூற வேண்டுமா? அல்லது இறைவனே என்று வெறுமனே அழைத்து எனக்கு இதை கொடு அதை கொடு, என்னை காப்பாற்று என்னை மீட்டுக் கொடு என்ற இந்த வார்த்தைகளை கூற வேண்டுமா? இரண்டும் பிரார்த்தனைதான். இரண்டுக்குமே இறைவனிடமிருந்து பதில் இருக்கிறது. எவ்வளவு தூய்மையாக இருக்கிறதோ நம்முடைய அழைப்பு, அது நம்முடைய நினைவு கூறுதலில் அமைந்திருக்கிறது. எவ்வளவு தூரம் நம்முடைய பிரார்த்தனை நாள் கடப்பதாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் இறைவனை நினைவு கூறவில்லை. இறைவனை நினைவு கூறுபவர்களாக இருப்போமானால் நீங்கள் எண்ணியது உங்களிடத்தில் அமைக்கப்பட்டுவிட்டது. அந்த தூய்மையான அமைப்பில் நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் வாழ ஆரம்பித்திருக்கின்றீர்கள் என்பதை அறிய முடியும். உங்களுடைய தேவை இறைவன் அமைத்த தேவைதானே தவிர உங்களுடைய தேவைகளாக நீங்கள் எதனையும் உருவாக்கிக் கொள்ள முடியாது. உங்களுடைய தேவைகளாக எதுவுமே இல்லை. அறிவிக்கப்பட்டால் தவிர தேவைகள் இல்லை. என்னுடைய இறைவன் என்னை தூங்கச் செய்கின்றான், பின்னர் என் இறைவன் என்னை எழுப்பவும் செய்கின்றான். இரவில் பகல் நேரங்களிலும் சொற்பமான தூக்கத்தை அவனே அளிக்கின்றான். அந்த தூக்கத்தில் எனக்கு அமைதியை கொடுத்து பின்னர் எழுப்புகின்றான். ஒரு அரை மணி நேரம் தூக்கம் அல்லது 5 நிமிடம் 10 நிமிடங்கள் ஆசந்து எழுவது போன்றவையெல்லாம் என் இறைவனிடமிருந்து எனக்காக அனுமதிக்கப்பட்ட சாந்தமும் சமாதானத்திற்கும் உரிய ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு அழகான சிறிய பகுதி. நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கொஞ்சம் படுத்து எழும்பொழுது அந்த ஓய்வும் களைப்பு நீங்குதலும் என் இறைவன் பொருட்டிலிருந்துதான் கிடைக்கின்றன. எனக்கான கவலைகள் நான் இறைவனுக்கு விரோதமாக ஏற்படுத்திக் கொண்டவைதான். என் இறைவன் எனக்கு நன்மையைத்தான் வாக்களிக்கின்றனே தவிர அதற்கு புறம்பாக கவலைக்குரிய விஷயங்களை நிச்சயமாக இறைவன் ஏற்படுத்தவில்லை. எந்த கவலைக்குரிய விஷயத்தையும் நாம் கற்பனை செய்யும் பொழுது அந்த நிமிடமே அந்த கற்பனையையும் பொய்யாக்கும் விதமாக உங்களுக்கு இந்த கவலை கூடாது என்று அறிவிப்பவன் என் இறைவன். நான் படுக்கையில் படுத்து எழுந்திருக்கும் பொழுது என் இறைவனை நான் நினைவு கூற வேண்டும். எந்த கேடுகளும் என்னை சூழ வேண்டாம் என்ற அந்த எண்ணத்தில் நான் என் இறைவனை நினைவு கூற வேண்டும். என் இறைவனே, என்னுடைய துன்பங்களிலிருந்தும் துன்பச் சூழலிலிருந்தும் என்னை நீ பாதுகாத்துக்கொள். துன்பச் சூழலும் கவலைக்குரிய சூழ்நிலையும் நான் கற்பனை செய்வதுதான். எதனை நான் கற்பனை செய்கின்றேனோ அதில் எவ்வளவு நான் உறுதியாக இருக்கின்றேன் என்பதை என்னுடைய மனநிலையைக் கொண்டு நான் அறிய முடியும். கவலை கொண்டிருக்கும் பொழுது நான் அறிகிறேன், அது உருவாகி என்னை சூழ ஆரம்பித்து விட்டது, இதிலிருந்து மீள வழியில்லை, இன்னும் இதனை நான் என்னை விட்டும் நீக்கிக் கொள்வதற்காக வேண்டி மனிதர்களுடைய உதவிகள் அனைத்தையும் என் மனதிற்கு கொண்டு வருகின்றேன். என்னுடைய மனதில் மனிதர்களுக்கு நான் என்னுடைய தேவையை கொண்டு சென்று அவர்களிடமிருந்து எனக்கான கவலையை நீக்கிக் கொள்வதற்கான வழியை நான் தேடுகின்றேன். இணை வைப்பின் பகுதி ஆரம்பமாகிறது. தெளிவாக உணர வேண்டிய ஒரு சூழ்நிலை, என் இறைவன் எனக்காக சமீபத்தில் காத்திருக்க நான் அவன் பக்கம் திரும்புவேனா என்று என் மீது அவன் உற்று நோக்கியவனாக இருக்கும் பொழுது, என் கவனத்தின் மீது அவன் உற்று நோக்கியவனாக இருக்கும் பொழுது நான் கவனம் சிதறியவனாக என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்கக்கூடிய கற்பனையாக உருவாக்கியிருக்கக்கூடிய ஒரு கேடு, அந்த கேடில் என்னை நான் விடுவித்துக் கொள்ள முடியுமா என்று எண்ணும் பொழுது அது முடியாது. அந்த நேரத்தில் இறைவனிடம் திரும்பியிருக்க வேண்டும். அவனுடைய எண்ணமே கிடையாது. எந்த ஒரு கஷ்டத்தை நான் எதிர்நோக்கியிருக்கிறேன்னு சொன்னா நான் கற்பனை செய்யற கஷ்டத்தை. கவலை என்பது நிகழும் நிகழ்ச்சிகள், வர இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அடிப்படையை கொண்டது. அது நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சி இல்லை. உங்களுடைய தீமைகளே உங்களை அந்த கற்பனையை செய்ய செய்கின்றன. நான் செய்த பாவம் அந்த கற்பனையில் நான் ஆகின்றேன். இது இறைவன் எனக்கு அனுமதித்த ஒன்று. என்னுடைய பாவத்தின் காரணமாக நான் அதை அனுபவிக்க வேண்டும். நான் எதனை கற்பனை செய்கின்றேனோ அது என்னுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக அமைய இருக்கிறது. உங்கள் துன்பத்தை நீங்கள் தேடுகின்றீர்கள், நான் உங்களுக்காக எந்த துன்பத்தையும் கொடுக்கவில்லை, ஒரு அணுவளவு கூட துன்பத்தை கொடுக்கவில்லை. ஒருவருடைய தவறு, ஒவ்வொருடைய பாவம், அவர்கள் செய்ததிலிருந்து அவர்கள் பாவ மன்னிப்பு கோரும் பொருட்டு தங்கள் வினையாகவே தாங்கள் கற்பனை செய்கிறார்கள். நிச்சயமாக அது உண்மை. நீங்களாக உங்களுடைய கற்பனைகளில் எனக்கு இவ்வாறு நிகழும் என்று எண்ணும் பொழுது உங்களுடைய பாவங்களிலிருந்து, பாவச்சுமைகளிலிருந்து உங்களால் எதனை தாங்கிக் கொள்ள முடியாதோ அதனை நீங்கள் கற்பனை செய்கின்றீர்கள். நிச்சயமாக இறைவன் யாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன், ஒவ்வொரு பொருளின் மீது ஆற்றல் மிக்கவன். கொஞ்சம் பொறுமையாளர்களாக நாம் இருந்தால் நாம் ஏன் இந்த ஒரு துன்பத்தை நமக்கு எதிராக கற்பனை செய்கின்றோம் என்ற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்பட்டிருக்கும். இது நிகழவில்லையே, நாம் தானே கற்பனை செய்கின்றோம். அந்த பொறுமையில் ஒரு உண்மையும் நமக்கு தெளிவாகும். இந்த கற்பனையை அனுமதித்தது யார்? நான் நன்மையை நாடியவனாகவும் நன்மையை செய்பவனாகவும் துரோகம் இழைக்காதவனாகவும் நயவஞ்சகம் இல்லாதவனாகவும் இருந்தால் சொர்க்க வாழ்க்கைக்கான அந்த பாதையை கொண்டு நான் என்னுடைய கற்பனையில் அதிகரித்திருப்பேன். ஆனால் பிறருக்கு நயவஞ்சகத்தையும் பிறருக்கு துன்பத்தையும் கொஞ்சமும் இரக்கமில்லாத அரக்கத்தன்மையும் கொண்டிருப்பதன் காரணமாக உங்களுடைய கற்பனைகளில் உங்களுக்கு எதிராக ஒன்றுமே இல்லாத போது இறைவன் அனுமதித்த அந்த திசையில் நீங்கள் உங்களுடைய துன்பங்களிலிருந்து சிலவற்றை தேடுங்கள், தேடித்தான் ஆக வேண்டும். அதற்கு ஒரு சிறிய உந்துதலாக ஒரு சம்பவம் நமக்கு முன்பாக நிகழும். இது தனக்கும் வந்துவிட்டால் வருமோ என்ற எண்ணம் அது உங்களை தோன்றுகின்றது. அந்த சம்பவத்திலிருந்துதான் உங்களுடைய கவலை ஆரம்பம். யாராவது உங்களுக்கு எதிராக ஒரு கெட்ட செய்தியை சொல்லலாம். அந்த கெட்ட செய்தியிலிருந்து நீங்கள் உங்களுடைய துன்பத்தின் சூழலை உங்களுக்கு சுற்றிலும் நீங்கள் ஆரம்பிப்பீர்கள். உங்களுடைய கற்பனையில் அந்த உங்களுடைய கற்பனையில் நீங்கள் தேடுவது எந்த துன்பத்தை கொண்டு பிறரை தீண்டினீர்களோ அதிலிருந்து ஒரு பாகத்தை தான் நீங்கள் தேடுவீர்கள். எனக்கு விரோதி ஒருவன் இருக்கின்றான் என்றால் அது எதற்காக அவன் விரோதியாக இருக்கின்றான் என்பது நிச்சயமாக தெரியும். நான் ஒருவனை நண்பனாக்கிக் கொள்ள முடியும், அதே நேரத்தில் என் பெருமையின் காரணமாகவும் அகம்பாவத்தின் காரணமாகவும் அந்த நண்பனையே எனக்கு விரோதமாகவும் என்னை வெறுக்கக்கூடியவனாகவும் நான் மாற்றிவிடுவேன். நான் என்னை பற்றி பெருமை பேசிக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் அந்த நண்பன் எனக்கு விரோதியாக மாறிக்கொண்டிருக்கின்றான். வெறுப்புக்குரியவனாக நான் அவனுக்கு ஆகிக் கொண்டிருக்கின்றேன். இவர்கள்தான் நமக்கு இனம் புரியாத பகைவர்களாக இருப்பார்கள். நண்பனிடம் தானே நாம் சொல்கின்றோம் நம்முடைய மேன்மையை பற்றியும் பெருமையை பற்றியும் என்று எண்ணலாம். உங்களை அறியாத அந்த பகைமையும் வெறுப்பும் அவர்களுக்கு உருவாகிக் கொண்டிருக்கின்றது. இவர்கள் உங்களுக்கு விரோதிகளாக நிச்சயமாக மாறியிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் தான் இந்த நண்பனாக எண்ணிக்கொண்டிருந்தேனே இவன் தான் வில்லனா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த நம்முடைய அகம்பாவமும் நம்முடைய பெருமையும் பகட்டும். உற்ற நண்பர்களிடத்தை பகைமை உணர்வு ஏற்படுத்தி விடுகின்றது. அவர்களை நாம் அறிய முடியாது. பெருமை கொண்டிருப்பவனுக்கு பகைமை நெருக்கமாக இருக்கிறது. அவனுடைய பகைவன் அவனுடைய நண்பனாகவும் இருக்கலாம். யார் அடக்கத்தோடும் பணிவோடும் இருக்கின்றார்களோ மிக பகிரங்கமான பகைவனும் உற்ற நண்பனை போன்றாகிவிடுவான். பொறுமையாளர்களாக இருந்து சிந்தித்து உணர்ந்து அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்தாத விதமாக தன்னுடைய எண்ணத்தையும் தன்னுடைய பேச்சையும் செயலையும் யார் அமைத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு கொடிய பகைவனும் உற்ற நண்பர்களை போன்றாகிவிடுவார்கள். யார் பெருமை கொண்டிருக்கின்றார்களோ பகற்றோடும் அகம்பாவத்துடன் நடந்து கொண்டிருக்கின்றார்களோ பிறருக்கு உதவியே செய்யாமல் உதவிக்கரம் நீட்டாமல் பணம் என்று ஒன்று வந்துவிட்டால் நண்பனையும் துண்டித்துக் கொள்வார்களே அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நண்பர்கள்தான் அவர்களுடைய வில்லன்களாக அவர்கள் அறிய முடியாத பகைவர்களாக நெருங்கி இருப்பவர்களாக இருப்பார்கள். இது இறைவன் விதித்துள்ள விதியிலிருந்து உள்ளதாகும். பொறுமையாளர்களாக யார் இருக்கின்றார்களோ அவர்கள் பெரும்பாலும் கவலையிலிருந்து விடுபட்டவர்கள். அவர்கள் உண்மையை உணர்ந்தவர்களாக இருப்பார்கள், உணர்த்தப்பட்டவர்களாக இருப்பார்கள். உண்மையை நான் உணர்ந்தும் உணர்த்தப்பட்ட நிலையில் அவனுக்கு நன்றியோடு நான் இருப்பேனேயானால் எனக்கு உணர்வூட்டப்பட்ட நிலையில் பொறுமையின் காரணமாக நான் நன்றியோடு இருப்பேனே ஆனால் நிச்சயமாக என் இறைவன் என்னுடைய சிந்தனையை அவனளவில் திருப்புவான். அவனளவில் திருப்பும் பொழுது அவன் உங்களுக்காக எவற்றையெல்லாம் நன்மைகளாக விதித்திருக்கின்றானோ அவற்றிலிருந்து உங்களுடைய விருப்பம் போல் நீங்கள் தேடுங்கள் என்று கூறுவான். நான் அகம்பாவமும் பெருமையும் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய அத்தாட்சிகளை விட்டும் என் இறைவன் அவனை திருப்பி, நீ சம்பாதத்திலிருந்து முடிந்தவரையில் உன்னுடைய கவலையை தேடு. இரண்டுமே இரண்டு பேருக்கும் ஒன்று நன்மையாக அல்லது அவர்களுக்கு விரோதமாக நிச்சயமாக நிறைவேற இருக்கிறது. காலத்தவணையின் மீது நாம் இருக்கின்றோம். கவலையின் சூழலின் போது பொறுமையை மேற்கொள்ளுங்கள். சுகமான சூழ்நிலையின் போது இறைவனிடம் நீங்கள் நன்றி உணர்வோடு அவன் கொடுத்ததிலிருந்து செலவு செய்தவர்களாக இருங்கள். அதில் உங்களுடைய தேடுதலும் நீங்கள் விரும்பி கைவைத்த பொருள்களும் அந்த பொருள்களில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது என்ற அந்த நம்பிக்கையையும் ஒரு சிறிய இணைவைப்பையும் நிச்சயமாக தீட்டுப்பட்டதாக அந்த ஒவ்வொரு பொருளும் இருக்கின்றது. இறைவனை நினைவு கூறும் பொழுது நன்றியோடு அவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய அழகான எண்ணங்களில் நாம் நம்முடைய எண்ணத்தில் தொடரும் பொழுது அவன் அளித்ததிலிருந்து செலவு செய்து வாருங்கள். குணங்களிலிருந்தும் குண நலன்களிலிருந்தும் நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு அப்பால் கொண்டிருக்கூடிய பொருள்களிலிருந்தும் உங்கள் மனம் எந்த அளவுக்கு விசாலமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு செலவு செய்து வாருங்கள். ஒவ்வொரு செலவையும் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய அந்த செலவை இறைவன் நிச்சயமாக கவனித்தவனாக இருக்கின்றான். உங்களுடைய அந்த மனதை விசாலமாக ஆக்குகின்றான். ஒருமுறை நான் செலவு செய்துவிட்டால் பின்னர் அந்த செலவானது எனக்கு இயற்கையாக மாறிவிடுகின்றது. முதல் முறையாக நான் செலவு செய்கிறேன் இறைவனுக்காக வேண்டி. அந்த செலவை நான் செய்யும் பொழுது செய்வதற்கு முன்பாக என் பணத்திலிருந்து ஒரு துண்டு விடுகிறதே, நான் சேமிப்பிலிருந்து ஒரு பகுதி குறைகிறதே என்று நிச்சயமாக நான் என்ற எண்ணத்தில் வைத்திருப்பேன். அதையும் மீறி இறைவனுக்காக என்று கொடுக்கும் பொழுது அந்த செலவானது உங்களுடைய மனதை விசாலமாக்கி அதை இயற்கையாக மாற்றிவிடுகின்றது. இனி நான் செய்யக்கூடிய செலவு முன்பு எதனை நான் நெருக்கடியாக கண்டேனோ அந்த அளவு நெருக்கடியாக நான் காண்பதில்லை. இப்பொழுது அதற்கு மேலாக கொடுக்கும் பொழுதுதான் ஒரு சிறு எண்ணம் கொஞ்சம் குறைந்து விட்டதோ என்று அதுவும் இயற்கையாக மாற படிப்படியாக உங்களுடைய மனம் விசாலமாகி இன்னும் அதிகம் அதிகமாக நீங்கள் கொடுக்க ஆரம்பிப்பீர்கள். அந்த விசாலமாக கூடிய அந்த மனதிற்கு இறைவன் தன் புறத்திலிருந்து தேவைகளை நிறைவேற்றுகின்றான். உங்களுடைய சன்மானம் இறைவனிடத்திலிருந்து பெருக ஆரம்பிக்கிறது. இவ்விதமாக நம்மை அறியாமலேயே நம்முடைய நன்மைகளில் உலகத்தினுடைய வாழ்க்கை தேவைகளின் பொருள்களில் நாம் அதிகரிக்கப்படுகின்றோம். என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய இறைவனுடைய பாதையில் செலவு செய்த பிறகு எனக்கு அது நிரப்பமாகிறது. அது நமக்கு ஏற்கனவே இருந்த ஒரு வாழ்க்கையின் வசதியை போன்றுதான் தெரியும். ஆனால் நிச்சயமாக அது அபிதமாக அல்ல. இது நிலைத்திருக்கக்கூடிய தன்மையாக இருக்கின்றது. முன்பு இருந்தது அது உங்களை விட்டும் அடியும் நீங்கும் பலகீனத்தின் தன்மையை கொண்டிருந்தது. நீங்கள் அவனுடைய பாதையில் செலவு செய்த பிறகு நிரப்பமாகின்றதே அது நிலைத்திருக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு கொடுக்கும். அதில் இறைவனுடைய அருள் இருக்கின்றது. அதை கொண்டு நீங்கள் செலவு செய்வது நிச்சயமாக நன்மையான காரியத்திற்குத்தான் செலவு செய்வீர்கள் தவிர உங்களுக்கு கேடான காரியத்தின் பக்கம் நீங்கள் செலவு செய்யும் பொழுது உங்களுக்கு உள்ளட்சத்தை கொடுக்கும். அந்த உள்ளட்சம் உங்களை இறைவனுக்கு நெருக்கமாக்கும். நாம் பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். தவறான பாதைகளில் நம்முடைய பணத்தை செலவு செய்து கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கை வசதிகளையும் பணச்சைகளிலும் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் நான் நல்ல காரியங்களுக்காக செலவு செய்தேனே அது இவற்றுக்கெல்லாம் பரிகாரமாக மாறும். இந்த துன்பங்களையும் இந்த பணச்சைகளின் காரணமாக நான் செயல்படக்கூடிய சில தவறுகளையும் பாவங்களையும் நன்மையான மாற்றப்பட்டுள்ள அந்த பொருள் அவற்றின் தீமைகளை நீக்கிவிடும். அதன் காரணமாக உங்களுடைய நல்லொழுக்கத்திற்கும் உங்களுடைய கண்ணியத்திற்கும் எந்த குறைவும் ஏற்படாது. ஆக யாருக்கு இறைவன் தூக்கத்திற்கு பின்னர் விழிப்பையும் கொடுத்து அவர்கள் தங்களுடைய உலக காரியங்களின் பக்கம் திரும்பும் பொழுது கவலை ஏற்படும் பொழுது தங்கள் இறைவனை இதுவரையில் உணர்ந்ததன் காரணமாகவும் பொறுமையை கொண்டிருப்பதன் காரணமாகவும் என் இறைவன் இவற்றை எனக்கு அனுமதிக்க வேண்டாமே என்று அவர்கள் அச்சத்தோடு எழுவார்கள். பிரார்த்தனையோடும் அங்கு அவர்களுடைய எழுதல் இருக்கிறது. அவர்கள் ஏற்கனவே இறைவனுடைய பாதையின்பால் மீள்விக்கப்பட்டு விட்டார்கள். அச்சம் என்று ஒன்று வரும்பொழுது என் இறைவனே, இந்த கற்பனையின் மீது என்னை நீ அதிகரித்து விடாதே. என்னுடைய கெட்ட எண்ணங்களின் மீது நான் தூரமாக பயணித்துவிட வேண்டாம். என்னை உனக்கு நெருக்கமாக்கிக்கொள். என் இறைவனே என்று அந்த அதிகாலையின் வேளையில் அவர்கள் எழும்பொழுது தங்கள் இறைவனிடம் சுகமான எண்ணங்களையும் விசாரமான நெஞ்சத்தையும் நிச்சயமாக வேண்டி விரும்புவார்கள். அவர்கள் தங்கள் படுக்கைகளிலிருந்து எழுந்து தங்கள் விழாப்புறங்களை தங்களுடைய படுக்கையிலிருந்து முயற்சி விடுவார்கள். எங்கள் இறைவனே என்று திரும்புவார்கள். எனக்கு துன்பத்தை அனுமதித்து விடாதே என்று அஞ்சுவார்கள். எதனை நான் கவலை கொண்டிருக்கின்றேனோ அந்த கவலையானது என்னுடைய பாவத்தின் காரணமாக எனக்காக இறைவன் அதனுடைய பலன்களாக எதனை விதித்திருக்கின்றானோ அதன் மீது உங்களை கொஞ்சம் வழிநடத்துகின்றான். நீங்கள் கவலைப்படுவது இதிலிருந்து நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கின்றீர்களோ முதலில் அதனை அடையுங்கள். உங்களுடைய கற்பனைகளை நீங்கள் கொள்ளுங்கள். அந்த கற்பனைகளில் ஏற்கனவே இறைவன் விதித்துள்ள என் பாவங்களின் காரணமாக அவன் விதித்துள்ள அந்த பாதையில் என்னை அவன் அனுமதிக்கும் பொழுது என்னால் தாங்கிக் கொள்ள முடிய சக்தி இருக்கக்கூடிய அந்த கவலைகளை அந்த துன்பங்களை நான் ஏற்கின்றேன். இன்னும் கற்பனையில் அதிகமாகின்றேன். அவ்விதமாக நான் சில துன்பங்களை என்னுடைய கற்பனை பாதையில், கற்பனை என்பது பொய் அல்ல உண்மைதான், என்னுடைய எண்ணத்தினுடைய கெட்ட சூழலின் அடிப்படையில் நான் அந்த பாதையின் மீது வழிநடத்தப்படுகின்றேன் என் இறைவனால். இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்காக நிச்சயமாக சித்தரிக்கப்பட்டு வைத்திருப்பதை, சுத்தப்படுத்தப்பட்டு வைத்திருப்பதை அவ்வளவையும் பாருங்கள். அந்த எண்ணத்தின் மீது நான் உங்களை அமைக்கின்றேன். இதிலிருந்து உங்களுக்கு சுலபமானதை தேடிக்கொள்ளுங்கள் அல்லது கஷ்டமானதை தேடிக்கொள்ளுங்கள். என்னை நீங்கள் அஞ்சுவீர்களானால் இவற்றை வெற்றி விலகி என் பக்கமாக திரும்புங்கள். என்னுடைய பாதையின் மீது நான் செலுத்துகின்றேன். முதலில் உங்களுடைய பாவங்களுக்கு நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள். இன்னும் மன்னிப்பு தேடுவதற்கு முன்பாக நீங்கள் சம்பாதித்த அந்த பொருள்களின் நீங்கள் வாடும் பொழுது அதனை நீங்கள் செலவு செய்யும் பொழுது அதில் மனைச்சிகளுக்காகவும் செலவு செய்வீர்கள். அந்த துன்பம் நீக்கப்பட வேண்டும் என்றால் இப்பொழுது உங்கள் பொருள்களிலிருந்து என்னுடைய பொருத்தத்திற்காக வேண்டி என்னுடைய பொருத்தத்திற்குட்பட்ட வழிகளில் நன்மையான காரியங்களில் உங்களுடைய செலவை நீங்கள் ஈடுபடுத்துங்கள். மிஞ்சி இருப்பது இறைவனுடைய பாதையில் செலவு செய்து மீதமாக என்ன இருக்கின்றதோ இது அல்லாஹ் உங்களுக்கு மிதப்படுத்தியதாகும். இது சிறப்புடையதாக இருக்கிறது. இந்த பணத்திலிருந்து நான் செலவு செய்யும் பொழுது நன்மைகள் இன்னும் அதிகரிக்கின்றன, என்னுடைய தீமைகளும் நன்மையாக மாற்றப்படுகின்றன. என்னுடைய மனச்சேகளில் நான் ஈடுபடும் அந்த செலவினங்களுக்கும் இது ஈடுகட்டும் என்பதை நாம் இன்று நம்ப வேண்டும். அந்த அதிகாலை வேளைகளில் என்னை இறைவன் பயணிக்க செய்யும் பொழுது அது நான் எனக்கு எதிராக சம்பாதித்துக் கொண்ட கேடுகளில் நான் வழிநடத்தப்படுகின்றேன். எனக்கு எதிராக நான் சம்பாதித்த கேடுகள் எனக்காக சித்தப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவற்றை பார்க்கும்படியாக என்னுடைய எண்ணத்தில் என்னுடைய மனதினளவில் இறைவன் பணிநடத்துகின்றான். நீங்கள் உங்களுடைய சித்தப்படுத்திருக்கூடிய நீங்கள் சம்பாதித்திருக்கக்கூடிய அந்த கேடுகளை பாருங்கள் என்று. இது உங்களை வந்து அடைவது, இதிலிருந்து நீங்கள் எவ்வளவு உங்களுக்குரியதாக எடுத்துக்கொள்கின்றீர்களோ அது அவ்வளவு உங்களுக்கு உண்டு. உதாரணமாக நோய்களை எடுத்துக்கொண்டால் ஒரு வலி என்று இருக்கிறது, இறைவன் பக்கம் திரும்புங்கள். ஆனால் இந்த வலி இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ, மிதமெஞ்சி வைத்தால் இறைவனிடம் திரும்புவோம். மற்றபடி நாம் டாக்டர்களிடம் சென்று அவர்களிடமிருந்து நிவாரணத்தை பெற்றுக் கொள்ளலாம். பகிரங்கமான இணை வைப்பு. இந்த உதாரணம் ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய அம்சத்துக்கும் பொருந்தும். நான் எதனை பயப்படுகின்றேனோ அதனை டாக்டர்களிடம் சென்று நிச்சயமாக இணை வைக்கும் பொழுது அதனை நான் சம்பாதிப்போனாக இருக்கிறேன். இணை வைக்கும் பாவத்தை மன்னிக்க மாட்டான். நான் செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கின்றான். நான் எந்த பாவத்தை செய்துவிட்டேனோ அதற்குரிய ஒரு நஷ்டத்தை என் இறைவன் சித்தப்படுத்திவிட்டான். ஏற்கனவே இது விதியாக்கப்பட்டவற்றில் உள்ளது. நன்மையான காரியங்களுக்கு நன்மையான விளைச்சல்களும், தீமையான காரியங்களுக்கு தீமையான விளைச்சல்களும் சித்தப்படுத்தப்பட்டுவிட்டன. இனி நீங்கள் அதிலிருந்து எவ்வளவு எடுத்துக்கொள்கின்றீர்களோ எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு அச்சமும் ஏற்படும், கவலையும் ஏற்படும். இப்பொழுது என் பக்கம் திரும்புங்கள். அவற்றை முற்றிலுமாக நீக்கி அந்த அச்சத்தை உங்களுக்கு நன்மையாக, உங்களுக்கு பாதுகாப்பாக மாற்றுவது உங்கள் இறைவனுக்கு நிச்சயமாக இருக்கின்றது. இங்குதான் நான் என் பாவங்களிலிருந்து மீழ்ந்து விடுகின்றேனா, என்னுடைய அச்ச சூழ்நிலையிலிருந்து நான் விடுபட்டு விடுகின்றேனா, அல்லது அந்த அச்சத்தின் சூழ்நிலையில் நான் சிக்கிக்கொண்டு சீரழியப் போகின்றேனா என்பது இந்த நேரத்தில் தான். அதிகாலை நேரமாகி இந்த நேரம் நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புகிறானால் உங்களுடைய கற்பனைகளில் அவன் சொற்கச்சோலைகளை பார்க்க செய்கின்றான். அதுவும் நிகழ இருக்கின்றது இறைவனுடைய அனுமதியைக் கொண்டு. ஆனாலும் பெரும்பான்மையான மனிதர்கள் இறைவனுடைய எண்ணத்தில் வாழ்வதையே தவிர்த்துக் கொண்டு தாங்கள் இதுவரையில் இணை வைத்த மனிதர்கள் அவர்களில் யார் பெருமை கொண்டவர்களாக, அதிகாரம் கொண்டவர்களாக, தங்களையே இறைவனுடைய நற்செய்திகளுக்கு அதனை விளைவித்து தரக்கூடிய விளைச்சல்களை உருவாக்கி தரக்கூடிய படைப்பாளர்களாக ஆக்கிக் கொண்டார்களோ அவர்களை நாம் இணை வைத்து காலையில் இருந்ததும் இவர்களிடம் உதவி தேட வேண்டும், அவர்களிடம் உதவி தேட வேண்டும் என்று அவர்கள் முற்கூட்டியே தீர்மானிக்கின்றார்கள். இன்னமும் பாவங்கள் என்னை வந்து அடையவில்லை. எப்பொழுது நான் வெளியேறிவிட்டேனோ இறைவனிடம் திரும்பாமல் மனிதர்களிடம் திரும்பி இறைவன் காட்டிய அந்த கற்பனை காட்சிகளை, அந்த சத்திய காட்சிகளை, இதில் தங்களுக்கு எது என்று அவர்கள் எடுத்துக்கொண்டார்களோ, கெட்டவற்றிலிருந்து நீங்கள் எடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதில் லேசான துன்பத்தை தரக்கூடியது எதுவோ அவற்றைத்தான் நான் எடுப்பேன். உங்களுக்கான பனிஷ்மெண்ட் இந்த ஒரு குற்றத்துக்காக அப்படின்னு நீங்கள் கொல்லப்படுதல், சிறைப்பிடிக்கப்படுதல், மாறு கை மாறுக்கால் வாங்கப்படுதல், நாடு கடத்தப்படுதல், அல்லது உங்களுக்கான பனிஷ்மெண்ட் 5 கசையடி, 10 கசையடிகள், இறுதியாக மன்னிக்கப்படுதல், இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் சம்பாதிச்ச அந்த தீமைகளில் இறைவன் உங்களை வழிநடத்துகின்றான். முதலில் மன்னிப்பு இருக்கிறது, அதன் பிறகு உடல் அளவிலான பனிஷ்மெண்ட், அதன் பிறகு கடுமையான வேதனைகள், அதன் பிறகு நாடுகடத்தப்படுதல், அதன் பிறகு கொல்லப்படுதல், இவ்வளவு இருக்குது. இதுல எனக்கு எது சுலபமானதோ நான் அதை தேர்ந்தெடுக்கணும். மன்னிப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும். மாறாக கடந்து விட்டார்கள். இறைவனுடைய பாதுகாப்பில் இல்லாதவர்கள் அந்த மன்னிப்பை கடந்துவிடுவார்கள். இணை வைப்பின் மீது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அந்த மன்னிப்பை கடந்துவிடுவார்கள். பிறகு அவர்கள் அதில் இவர்களுடைய உடல் எந்த அளவுக்கு தாங்குமோ அந்த அளவுக்கான பனிஷ்மெண்டை அவர்கள் தங்களுடைய எண்ணத்தில் எடுத்துக்கொண்டு கவலைக்குள்ளாகின்றார்கள். பிறகு இதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள இணை வைக்கவும் ஆரம்பிக்கிறார்கள். இந்த இணை வைப்பின் பக்கம் அவர்கள் செல்லும் பொழுது அவர்கள் மீது அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்ட அந்த பனிஷ்மெண்ட், அந்த அவர்களுக்கான வேதனை உறுதிப்படுத்தப்படுகின்றது. தாங்கள் சம்பாதித்த வினைகளுக்காக அவர்கள் பயந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். நிச்சயமாக அது அவர்கள் மீது நிகழவே செய்யும். ஆனாலும் யார் நற்செயல் இறைவனை நம்பிக்கை கொண்டு மன்னிப்பை அவனிடம் வேண்டியவர்களாக, இன்னும் நற்செயல்களிலும் தங்கள் பொருளிலிருந்தும் செலவழிப்பவர்களாகவும் நன்மைக்காக வேண்டி இருக்கின்றார்களே, அவர்கள் எந்த துன்பத்தை வேண்டி வரவேற்றுக் கொண்டார்களோ அது நிகழ இருக்கின்றதோ, நிச்சயமாக இந்த நற்காரியங்கள் அவர்களை அதைவிட்டும் நீக்கி இறைவனுடைய சொற்கச் சோலைகளில் அவர்களை புகச் செய்யும். இவர்கள் தங்கள் படுக்கைகளில் இருந்து எடுவார்கள். அந்த நிசப்தமான பின்னிரவு வேளையில் இவர்கள் அவர்களுடைய செயலின் காரணமாக அவர்களுக்காக இறைவன் சித்தப்படுத்தியுள்ள அவர்களுடைய மன்னிப்பை கொண்டும் அவர்களுக்கு விசாலமான படிகளை, அழகான வாழ்க்கையின் பாதையை அமைக்கக்கூடிய இந்த இரண்டு பாதைகளிலும் அவர்கள் செல்வதற்கு அவர்களை எழுப்புகின்றான். அதிகாலை வேளையில் நீங்கள் எழுப்பப்படும் பொழுது பொறுமை வேண்டும் இறைவனே என்று எழுங்கள். மனம் எந்த பக்கமும் சென்றுவிட வேண்டாம், தீமைகளின் பக்கம் சென்றுவிட வேண்டாம், மனச்சைகளின் பக்கம் சென்றுவிட வேண்டாம் என் இறைவனே என்று தூங்கப் போகும் பொழுதும், பின்னிரவு நேரங்களில் எழும் பொழுதும், தூய்மையான உள்ளத்தை கொண்டு நான் எழ வேண்டும், என் இறைவனே என்னை தூய்மைப்படுத்துவாயாக, என்னை மன்னித்து என்னை தூய்மைப்படுத்துவாயாக என்று நீங்கள் விரும்புங்கள். எந்த விதமான பிரயாணத்தையும் நாம் நம்முடைய எண்ணங்களில் இறைவன் விதித்துள்ள அந்த இருவேறு பாதைகளில் நான் பயணிப்பதற்கு முன்பாக கொஞ்ச நஞ்சம் இருக்கக்கூடிய அல்லது மிகுதியாக மிதமிஞ்சிவிட்ட என்னுடைய பாவத்திலிருந்தும் நான் என் இறைவனை என்னை பாதுகாத்துக்கொள் என்று கேட்கின்றேன். பின்னிரவு நேரங்களில் இறைவனுடைய மன்னிப்பை அவர்கள் வேண்டியவர்களாக இருப்பார்கள். அவ்விதமாக வேண்டும் பொழுதே நேர்ச்சையும் நேர்ந்து கொள்ளுங்கள். என் இறைவனே, நான் உனக்காக உன்னுடைய வழியில் இன்று நான் சம்பாதித்த பொருள்களிலிருந்து செலவு செய்ய விரும்புகின்றேன். எனக்கு என்னை வழிநடத்து. உன்னுடைய பாதையில் நான் செலவு செய்ய வேண்டும் இறைவனே, என்னை நீ வழிநடத்து. அடுத்த பிரார்த்தனை மன்னிப்பாயாக என்று சொல்லும் பொழுது நேற்றையும் நான் நேர்கின்றேன் என் இறைவனே, நீ நடத்தும் வழிகளில் நீ எந்த பாதையில் நான் செலவு செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றாயோ அந்த பாதையில் என் மனதை விசாலமாக்கிவை, அந்த சூழ்நிலையை எனக்காக உருவாக்கிக் கொள் இறைவனே என்று நான் திரும்புகிறேன். இறைவன் தங்களுக்கு அளித்த செல்வத்திலிருந்து செலவு செய்வர்கள் இவர்கள்தான். செலவு செய்வதற்கும் இறைவனுடைய உதவியை நாடுங்கள். அந்த சூழ்நிலை எனக்கு ஏற்படுத்த இறைவனே என்று கேளுங்கள். நிச்சயமாக இறைவன் ஏற்படுத்துவனாக இருக்கின்றான். நீங்கள் உங்களுடைய இறைவனின் பாதையில், சொர்க்க பாதையில் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி, அந்த உறுதியை நீங்கள் படிப்படியாக அடையப்பெறுவீர்கள். உங்களுக்காக இறைவனிடமிருந்து ஞானங்களும் புகட்டப்படுகின்றன. சத்திய பாதையை நீங்கள் அறிந்து அந்த ஞானங்களில் நீங்கள் உங்களுடைய அறிவை மிஞ்சிய மிகைத்த பாதையில் தெளிவாக நான் என் மனதில் நன்மைகளை, சுகமான வாழ்க்கையினுடைய அவ்வளவு அம்சங்களின் பாதைகளையும் வழிகளையும் நான் என்னுடைய கற்பனையில் கொள்கின்றேன். சத்தியமான வாழ்க்கைக்கான பாதை, நான் எந்த அளவுக்கு நன்மைகளை விரும்புகின்றேன்,
என்னால் முடிந்த அளவுக்கு என் அறிவுக்கு உட்பட்ட அளவுக்குத்தான் நன்மையை நான் விரும்புகின்றேன் என்றால் அது இருக்கிறது. என் அறிவுக்கு அப்பாற்பட்ட ஞானங்களின் அடிப்படையில் நான் செய்யக்கூடிய அந்த விருப்பத்தில் நான் அந்த வாழ்க்கையை நான் வாடும்பொழுது என்னால் நம்ப முடியாத மகத்தான கற்பனைகளை நான் என்னுடைய இறைவன் என்னை அனுமதிக்கும் பொழுது அந்த பாதையை நான் தேர்ந்தெடுக்கின்றேன் ஆக உச்ச கட்டத்தில். எனவே நீங்கள் செலவு செய்வீர்களா உங்களுடைய பொருள்களை? உங்களுடைய இறைவன் தன்னுடைய சொர்க்கத்தின் பாதையில் வண்ணத்தும் போது விரும்பியதை கேளுங்கள் என்று கேட்கும் போது நான் என் அறிவுக்கு அப்பாற்பட்டதை நம்ப முடியாமல் அதை விட்டு தொலைத்துவிட்டு என் அறிவுக்குட்பட்டதை பணத்தை கொடு என்று மட்டுமே கேட்டுவிட்டேன் என்கிறது என்னாவது? எனக்கு பணத்தை கொடு இறைவனே என்று கேட்பார்கள். உன்னுடைய அருளை கொடு, உன்னுடைய சுகத்தை கொடு, உன்னுடைய பாதுகாப்பை கொடு. இதெல்லாம் பணத்தின் அடிப்படையில் இல்லை, அதுவும் இருக்கிறது. எனவே உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் திரும்பும் பொழுது அவனுடைய பாதையில் போகும் பொழுதும் மன்னிப்பு தேடுங்கள். நான் எதனை விரும்புகின்றேனோ என் அறிவுக்குட்பட்டதையும் கொஞ்சம் அதற்கு அப்பால் நிகழலாம் என்று என் அறிவு எதனை அனுமதிக்கிறதோ அந்த அளவுக்கு மேல் நான் கேட்பதில்லை இறைவனே என் பாவத்தை மன்னித்துவிடு என்று கூறும் பொழுது எப்படி என்னுடைய தீமைகளில் போகும் பொழுது என் பாவங்கள் முழுமையாக மன்னிக்கப்படுகின்றனோ அதே போன்று என்னுடைய நன்மைகளில் பாதையில் நான் சொர்க்கச்சோலையின் பாதையில் இறைவனை வழிநடத்தும் பொழுது அப்பொழுதும் நான் விரும்பியதை இறைவனும் கேட்கின்றேன். அதிலும் என்னுடைய அறிவுக்குட்பட்டதை கேட்கின்றேன். என்னுடைய இறைவனின் ஞானங்களின் பொக்கிஷங்களுக்கு உட்பட்டதன் அளவுக்கு எனக்கு கேட்கக்கூடிய திராணி இல்லை. என் இறைவனே என்னை மன்னிப்பாயாக. இனியும் நான் செலவு செய்ய வேண்டியவனாக இருக்கின்றேன் உறுதியடைவதற்காக வேண்டி. பாவ மன்னிப்பும் செலவு செய்தலும் இறைவனுடைய பாதி செலவு செய்தலும் உங்களுடைய நன்மைகளுக்காக வேண்டி முதலில் செலவு செய்யுங்கள். மற்றவர்கள் பிறரின் நன்மைகளுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இப்பொழுது கிடையாது. உங்களுடைய அனைத்து செலவுகளுக்கும் நீங்கள் உங்களுடைய இறைவனுடைய உதவியைக் கொண்டு நாளைக்கு வேண்டுமே என்ற அந்த எண்ணத்தை நீக்கிக் கொண்டு நாளைக்கு இல்லாமல் ஆகிவிடுமோ என்ற அந்த எண்ணத்தை நான் பாவமணிப்போடு மீட்டுக் கொள்கின்றோம். அதிலும் நீங்கள் பயம் இருக்கும் நிலையில் செலவு செய்ய வேண்டாம். அது நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கிக் கொள்கிறீர்கள். உங்களையே இறைவன் விசாரமாக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் செலவு செய்துவிடுவீர்கள். அதை பற்றி பயம் இருக்காது. அந்த பயம் இருக்கும் வரையில் செலவு செய்ய வேண்டாம். கொஞ்சம் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். நாளைக்கு வேண்டுமா, இன்னும் ஒரு மாசத்துக்கு வேண்டுமா வைத்துக் கொள்ளுங்கள். மிதத்தை செலவு செய்யுங்கள். படிப்படியாக அந்த ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்திற்கு அந்த ஒரு வாரம் என்பது நாளைக்கு எனக்கு இருக்குதா இல்லையா என்ற நிலையில் இருக்கும் பொழுதும் மனம் அமைதியடையும். இறைவன் உங்களை படிப்படியாக தன்னுடைய பாதையில் வழிநடத்துவான். அவனை நம்பியதன் காரணமாக நான் முடைப்பட்டவனாக ஆகிவிட மாட்டேன் என்பதன் மீதும் உறுதி கொள்ளுங்கள். இவர்கள் உண்மையில் இறைவனுடைய பாதையில் வழிநடப்பவர்கள். மேலான ஞானங்களைக் கொண்டேதான் அவர்கள் வழிநடத்தப்படுகின்றார்கள். கவலைகள் நீக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் இவர்கள் தங்களுடைய மனிதர்களிடம் சத்தியத்தை பேசுவார்கள். பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்டு விட்டார்கள். அந்த நிலைக்கு அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். இவர்களை நீங்கள் பொறுமையாளர்களாகவே காண்பீர்கள். தங்களுடைய நிலைப்பாடுகளில் நீதமான பாதையை வழியை அவர்கள் மேற்கொள்வார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சாந்தத்தையும் சமாதானத்தையும் அதிகமாகவே விரும்புவார்கள். இது இறைவனால் விதிக்கப்பட்ட அவர்களுக்காக அனுமதிக்கப்பட்ட மிகப்பெரும் அழகிய அருள் நிறைந்த ஒரு பரிசாகும், மாபெரும் வெற்றியாகும். உங்களுடைய கற்பனைகளை நீங்கள் சரிபார்த்துக் கொள்ளுங்கள். தீயவற்றின் மீது போகும்பொழுது பாவ மன்னிப்பு முதலில் அங்கேயே திரும்பிடுங்கள். அதற்கு மேல் உங்களுடைய கற்பனைகள் செல்லாது. இறைவன் பாதுகாத்து தன்னுடைய வழியின் பக்கம் திருப்புகின்றான். அங்கு நன்மையான பாதை. நன்மையில் நீங்கள் உங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதை விரும்புங்கள். நிச்சயமாக இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கையினுடைய வழிமுறையாக இருக்கின்றது. நீங்கள் பொறுமையாளர்களாக இருங்கள். இது கவனத்தோடு சத்தியத்தை பிரித்தறிந்து அதனுடைய தூய்மையை உங்களுடைய மனதுக்கு விசாலமாக்க உதவும், சுகமாக்க உதவும். எனவே நீங்கள் உண்மையாளர்களாகவே வாழ்வீர்கள்.
பொய்யை கொண்டு மனிதர்களிடம் சம்பாதிக்கக்கூடிய அந்த போக்கு உங்களை விட்டு நீங்கிவிடும். பாவங்கள் பெரிதளவும் உங்களை விட்டு நீக்கப்பட்டுவிட்டது. பொறுமையாக இருப்பதன் காரணமாக பெருமை கொண்டவர்களாக இருக்க மாட்டீர்கள். உங்களுடைய நண்பர்கள் விரோதிகளாக ஆக மாட்டார்கள், உங்களுடைய விரோதிகள் நண்பர்களாக மாறிக்கொண்டு வருகின்றார்கள். இது உண்மையாளர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது பொறுமையின் காரணமாக, பெருமையை விட்டதன் காரணமாக, சத்தியத்தை அறிவிப்பதன் காரணமாக, சொர்க்கத்தின் பாதையில் உங்களை செலுத்துவதன் காரணமாக, இன்னும் கற்பனைகளிலும் அதிகமாக விரும்புகின்றீர்களே, விரும்புவதற்கும் துணை செய்கின்றானே, அதன் காரணமாக நீங்கள் உண்மையாளர்கள். அதில் நீங்கள் உறுதியோடு உங்களுடைய கற்பனைகளில் அமைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அந்த உறுதியின் மீது மன்னிப்பையும் தேடுங்கள், செலவும் செய்யுங்கள். இன்னும் உங்களுடைய விசாலமான வாழ்க்கைக்காக வேண்டி மேலும் மன்னிப்பை தொடர்ச்சியாக வேண்டுபவர்களாக இருங்கள். இத்தகையோருக்கு இறைவனிடம் இருந்துள்ள மாபெரும் நற்கூலி சாந்தமும் சமாதானமும். இறைவனை பற்றி நீங்கள் சமாதானம் அடைந்துவிட்டீர்கள், உங்களுடைய அகிலங்களின் மீது நீங்கள் பொறுப்பாளர்களாக உயரும் பொழுது, பொறுமையாளர்களாகவும் பணிவுடையுடையவர்களாகவும் சாந்தத்தோடும், அந்த சாந்தம் என்பது பெருமையும் பொறாமையும் நீங்கிவிட்ட நிலையில், குரோதங்களும் விரோதங்களும் அகற்றப்பட்டுவிட்ட நிலையில், குறை கூறுவதும் புறம் பேசுவதும் இல்லை என்று ஆக்கப்பட்டுவிட்ட நிலையில் அந்த சாந்தம் நமக்காக நிலைநிறுத்தப்பட்டுவிட்டது. இனி நம்முடைய பாவ மன்னிப்பின் மீதும் செலவுகளின் மீதும் நாம் அதிகரிப்போம். இறைவன் அனுமதியைக் கொண்டு என்னுடைய கற்பனைகளில் நான் தீமையின் பக்கம் செல்லும் பொழுது என்னால் தாங்கிக் கொள்ளக்கூடிய நான் சம்பாதித்ததிலிருந்து ஆக உச்சத்திலிருந்து இறங்கி லேசான பனிஷ்மெண்ட்டை நான் இத்தோட விட்ட போதுமே என்று, அதற்கும் நெருக்கமாக இரண்டு கடல்களும் சேர்கின்ற இடத்தில் பொறுமை அமைதியிருக்கின்றது, பாவ மன்னிப்பு இருக்கின்றது. அந்த பாவ மன்னிப்பு தான் ஆரம்பம். நீங்கள் பாதைகளில் செல்வதற்கு முன்பாக நான் எனக்காக சம்பாதித்துக் கொண்ட தீமையின் பாதையில் செல்வதற்கு முன்பாகவும் சரி, பாவ மன்னிப்புடன் இறைவனுடைய பாதையின் பக்கம் திரும்பும் போதும் சரி, தொடர்ச்சியான மன்னிப்பும் அந்த மன்னிப்புக்கு பக்க பலமாக இருக்கும் விதமாக என்னிடமிருந்து உன்னுடைய பாதையை நான் செலவு செய்ய வேண்டும் இறைவனே என்ற நேர்ச்சியுடன், நீ எனக்காக சூழலை அமைத்துக் கொண்டு என் இருதயத்தை விசாரமைக்கக்கூடிய இறைவனே என்று அவனை திரும்பியவர்களாக, உங்களுக்கு நன்மைக்காக வேண்டி முதலில் தாராளமாக செலவு செய்ய ஆரம்பிக்கிறீர்களே, உணவுக்காக முதன் முதலாக அங்கு உங்களுடைய இறைவன் நீங்கள் பார்ப்பீர்கள், இதுவரையில் இருந்த கஞ்சத்தனம் என் உணவுக்காக இனி இல்லை என்பதை, அதற்கு நிரப்பமாக கொடுத்திருக்கின்றான் என்பதை, இந்த உணவிலிருந்து இந்த சக்தியிலிருந்துதான் உங்களுடைய மனமும் உடலும் தூய்மையாக ஆரம்பிக்கின்றது. ஆகவே நாம் இறைவனை அதிகமாக நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த அதிகமான உணர்வானது நினைவு கூறுதலில் அமைந்திருக்கின்றது. பாவ மன்னிப்பும் நான் உன்னுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும் இறைவனே, என்னுடைய சம்பாத்தியத்திற்குரிய தீமைகள் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நேர்ந்து கொள்கின்றேன், விடியும் பொழுது நீ எனக்கு சூழல்களை அமைத்துக்கொள் என்று விசாரமாக்கிய இறைவனே. இது ஒவ்வொரு நாளும் நம்மை உயர்த்தக்கூடியதாக இருக்கும். இன்று முதலாக இந்த பாதையை நான் அடையும் பொழுது நிச்சயமாக நான் உறுதிப்படைத்தவனாக மாற்றப்படுகின்றேன். சத்தியத்தின் மீது இறைவன் சாந்தத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுத்து பொறுமையையும் அதிகரிப்பான். எனவே நட்பு உறவுகள் நெருக்கமாகும், பகைமை நீக்கப்பட்டுவிடும், குரோதங்கள் அகற்றப்பட்டுவிடும், விரோதிகள் என்னை விட்டும் தொலைவிலாகி விடுவார்கள், அடிக்கப்பட்டு விடுவார்கள். மனிதர்களில் எனக்கு நெருக்கமானவர்கள் இன்னும் உங்களுக்கு இறைவனுக்காக வேண்டி நெருக்கமாகவும் நன்மையை நாடுபவர்களாகவும் அமைவார்கள். தங்களுக்கு மேலாக உங்களுடைய நன்மையை அதிகமாகவே நாடுவார்கள். இதற்கு இறைவன் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். யார் பாவமணிப்புடன் தங்களுடைய சொத்துக்களில் இருந்து செலவு செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு என்ன கேடு வந்துவிடும் என்று நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக இறைவன் ஒவ்வொன்றையும் அணுவாக
ஒவ்வொரு நன்மையாக கணக்கிடுபவன் ஒவ்வொரு அணுவின் நன்மைக்கும் மாபெரும் சொற்கச்சுவலைகளை நமக்காக சித்தப்படுத்துகின்றான். அதை பயணிக்கவும் வைக்கின்றான். விரும்பியதை கேளுங்கள் என்று நம்முடைய அறிவை நாம் நீக்காத வரையில், அதில் பெருமை கொண்ட நிலையிலிருந்து வீழாத வரையில், பெரும் பாக்கியங்களை எல்லாம் நாம் தவறுவிட்டுடுவோம். இது நடக்காது என்று பகல் வேலைகளிலும் அந்த எண்ணங்களின் மீது சத்தியமாக நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டியது. உங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட அந்த கற்பனைகளின் உச்சத்தில் நீங்கள் நில்லுங்கள். நிச்சயமாக ஒவ்வொன்றும் உங்களை வழிநடத்துபவன், அந்த கற்பனைகளை அமைத்தவன், உங்களுடைய மனதை யார் அமைத்தானோ அவன்தான். எனவே இது நடக்கும் நடக்காது என்று தீர்மானிப்பவர்கள் நீங்கள் அல்ல. பெருமை கொண்டு விடாதீர்கள், பிணைந்து விடுங்கள். ஆக உயர்வான உங்களுடைய அறிவுக்கு அப்பால் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நான் நம்பிக்கை கொள்ள விரும்ப ஆரம்பிக்க, அதற்கும் மேலாக சொற்கச் சொலைகளை அவன் உங்களுக்காக விசாலமாக்குகின்றான். அங்கு நான் நம்பிக்கை கொள்ள ஆரம்பிக்க இன்னும் மேலான சொற்கச் சொலைகளை உங்களுக்காக அமைத்து அதில் உங்களை வழிநடத்துகின்றான், உயர்த்துகின்றான். இப்பொழுது நம்புங்கள் என்று இது ஒரு சவால். இறைவனோடு நாம் பயணிக்கின்றோமா அல்லது என்னுடைய துர்பாக்கியத்தின் மீது நான் சரிந்து விடுகின்றனா என்பதை நான் அறிய வேண்டி. இப்பொழுது 32:16, அவர்கள் தங்கள் படுக்கையிலிருந்து எழுந்து உள்ளட்சத்தோடு பாப மன்னிப்பை தேடியவர்களாக, தங்களுடைய வினையின் பயனாக இறைவன் என்னை என் பாதையில் கற்பனையில் அனுமதிக்கும் பொழுது ஒவ்வொன்றும் சத்தியமாக சித்தப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நான் அறியும் பொழுது அச்சம் கொள்கின்றேன். ஆக குறைவான பனிஷ்மெண்ட் எடுத்துத்தான் ஆகணும்னு சொல்லும் பொழுது எனக்கு ஆக குறைவான பனிஷ்மெண்ட் எதுவும் தாங்க முடியாது, அதுதான் எடுப்பேன். அதுக்கு முன்பாக மன்னிப்பு என்று ஒன்றிருக்கிறது. பெருமை கொண்டவர்கள் அதை தவறிவிடுவார்கள். ஏனென்றால் மன்னிப்பு இறைவனிடம் அதை தவறும் பொழுது அந்த சின்ன கஷ்டங்கள் அவ்வளவையும் நீக்கிக்கொள்ள வேண்டதாக நான் இணை வைப்பேன். மனிதர்களை காலையில் இருந்ததும் அதற்காக என் பணத்தை நான் செலவு செய்வேன். கெட்ட வழியில் பணம் செலவாக ஆரம்பிக்கிறது. நீங்கள் எதனை பயந்தீர்களோ அது உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும். எதனை பற்றி கவலை கொண்டீர்களோ அது உங்களை அரவணைத்துக் கொண்டு விட்டது. இதற்காக நீங்கள் இணைவைப்பின் பக்கம் செலவு செய்யும் பொழுது முடிந்துவிட்டது. அச்சத்தோடும் அந்த அச்சத்தின் காரணமாக இறைவனை நினைவு கூறும் பொழுது மன்னிப்பின் பக்கம் அவன் அந்த கரையின் மீது வைக்கின்றான். இரண்டு கடல்களுக்கிடையே சொர்க்கம் நரகம் என்று இரண்டு கடல்களுக்கிடையே மன்னிப்பு என்று இருக்கிறது. அதன் மீது நிலைபெற செய்கின்றான். மன்னிப்பை கோருங்கள், இந்த மன்னிப்புடன் நேர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய செல்வத்திலிருந்து நான் செலவு செய்ய வேண்டும். நீ எனக்கு எதை மீதப்படுத்திருக்கின்றாயோ அதிலிருந்து நான் செலவு செய்ய வேண்டும். என் இறைவனை எனக்கு விசாலமாக்கிக் கொடு. மனதை சூழலையும் நான் செலவு செய்வதற்கான சூழலையும் மன இறக்கத்தையும் கொண்டு என்னை நீ விசாலமாக்கிவை. இந்த இரண்டை கொண்டும் நான் என் இறைவன் பக்கம் திரும்புகின்றேன். சொர்க்கத்தின் பாதையில் நுழைகின்றேன். இப்பொழுது என் இறைவன் அதனை ஆர்வத்தோடு எதிர்பார்க்க செய்கின்றான். அச்சத்தோடும் பின்னர் ஆர்வத்தோடும் எதிர்பார்க்க செய்கின்றான். சந்தேகமே இல்லாமல் உங்களை உறுதிப்படுத்தவர்களாக உண்மையின் மீது நிலைப்படுத்துகின்றான். பொறுமையுடையவர்களுக்கு இதுவே நல்ல செய்தியாகும். இன்னும் அவர்கள் இறைவனை நினைவு கூறுவதுடன் எனக்காக அவன் சூழல்களை ஏற்படுத்தி அவனுடைய பாதையில் என் பொருள்களை நான் தூய்மைப்படுத்திக் கொள்ளும் விதமாகவும் என் இருதயத்தை விசாரணைக் கொள்ளும் விதமாகவும் நான் அவனுடைய காரியத்தில் ஈடுபட வேண்டி அவனிடமே நான் உதவி தேடும் பொழுது அவனை நினைவு கூறுகின்றேன். இறுதியாக விடியும் பொழுது சூழல்கள் உருவாகின்றன. எனக்குடைய நன்மைக்காகவும் என்னுடைய உணவுக்காகவும் உயிர்கள் அனைத்தும் உணவின் பக்கமே. அந்த உணவுக்கு கஞ்சத்தனம் இல்லாமல் இறைவனை பாதுகாப்பான். பின்னரும் நான் மற்றவர்களுக்கு உதவிக்கூடிய விதமாக என் மனதை விசாலமாக்குவான். சூழ்நிலைகளை எனக்கு அந்நிலைக்குமாய் கொண்டு வருவான். அவன் அளித்ததிலிருந்து, அவன் எனக்கு அனுமதி அளித்ததிலிருந்து அவனுடைய காரியமாக அவன் எனக்கு அளித்ததிலிருந்து என்ன செலவு செய்தாலும் அதனை நற்செயல்களாகவே கருதுகின்றான். அதிலும் யார் கொஞ்சம் அதிகமாக செலவு செய்கின்றார்களோ அவர் நம்பிக்கையின் காரணமாகவே தங்களுடைய அறிவை விட்டும் விலகி, தங்களுடைய கணக்கு வழக்குகளை விலகி, இறைவனுடைய பேராதரவின் மீதும் பேரற்புகளின் மீதும் நம்பிக்கொண்டவனாகவே தவிர அவர்கள் செலவு செய்யவில்லை. எனினும் சிறிதோ பெரிதோ அவர்களுக்கு நன்மையாகவே பதிவு செய்யப்படுகின்றது. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் பொறுமையாளர்களாக இருங்கள். உண்மையாளர்களாக இருங்கள், உறுதி கொண்டவர்களாக இருங்கள். நான் உங்கள் கழித்ததிலிருந்து செலவு செய்பவர்களாக இருங்கள். இன்னும் பாவ மன்னிப்பை நீங்கள் எப்பொழுதும் மேற்கொண்டவர்களாக இருங்கள். அத்துடன் நேற்றையும் நினைந்து கொள்ளுங்கள், செலவுக்கு எனக்கு வழிகாட்டுகிறேனே என்று. இந்த பிரார்த்தனையோடு நமக்கு இன்னைக்கு விடியட்டும். யார் செலவு செய்யறாங்கன்னு பார்ப்போம்.